السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين.
அடுத்த வெள்ளிக்கிழமையிலிருந்து இங்கிலாந்தின் ஆண்டு மாநாடு ஆரம்பமாகின்றது இன்ஷா அல்லாஹ். அல்லாவின் அருளால் ஆண்டு மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பல்வேறு நாடுகளிலிருந்தும் விருந்தினர்களின் வருகை ஆரம்பமாகிவிட்டது. அல்லாஹ் ஆண்டு மாநாட்டின் அமைப்பாளருக்கு, மாநாட்டில் வருகை தருகின்ற விருந்தினர்களுக்கு, அவர்கள் உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து வருபவர்களானாலும் சரி, அல்லது இங்கிலாந்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வருபவர்களானாலும் சரி, அவர்கள் அனைவருக்கும் சிறந்த முறையில் தொண்டாற்றுவதற்கான நட்பாக்கியத்தை அவர்களுக்கு வழங்குவானாக. அல்லாவின் அருளால் ஆண்டு மாநாட்டில் வருகை தருகின்ற விருந்தினர்களுக்கு தொண்டு செய்வதற்காக இங்கிலாந்தின் தொலைதூர பகுதிகளிலிருந்து முதியவர்களும் இளைஞர்களும் பெண்களும் சிறுவர்களும் தம்மைத்தாமே தன்னார்வ தொண்டர்களாக தொண்டு செய்வதற்கு அர்ப்பணித்துள்ளனர். மாநாட்டில் கலந்து கொள்பவர்களின் எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக மாநாட்டின் ஏற்பாடுகளும் அதிகரிக்கும் போது தொண்டு செய்பவர்களும் அதிகமாக தேவைப்படுகின்றனர். அல்லாவின் அருளால் எவ்வித சிரமமின்றி சிறுவர்களும் இளைஞர்களும் ஆண்களும் பெண்களும் தங்களை தொண்டு செய்வதற்காக அர்ப்பணிக்கின்றனர். பெரும்பாலான இளைஞர்களும் சிறுவர்களும் இந்த தொண்டுகளை நிறைவேற்றி இது அல்லாவின் அருளும் பேருபகாரமுமாகும். அவன் நமக்கு ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் விருந்தினர்களுக்கு தொண்டாற்றுவதற்கான நல்வாய்ப்பை வழங்கியுள்ளான் என்று அவர்கள் கருதுகின்றனர். அல்லாவின் அருளால் உலகில் ஒவ்வொரு நாட்டிலும் இது ஜமாத் சகோதரர்களின் இயல்பாக ஆகிவிட்டது. அதாவது ஜமாத்தில் உள்ள ஒவ்வொரு மட்டத்தில் உள்ளவர்களும் ஒவ்வொரு வயதில் உள்ளவர்களும் ஆண்டு மாநாட்டிற்கு வருகின்ற விருந்தினர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டியதுள்ளது. கடந்த வாரம் வெள்ளிக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரை அஹமதியா முஸ்லிம் ஜமாத் அமெரிக்காவின் ஆண்டு மாநாடு நடைபெற்றது. அங்கும் கூட அவர்களின் நிகழ்ச்சி இணையதளத்திலும் யூடியூபிலும் வந்தன. அதில் நான் ஒரு நேர்காணலை பார்த்தேன். நேர்காணலை நடத்தியவர் ஹுத்தாமுல் அஹமதியாவின் ஒரு பொறுப்பாளருடன் நேர்காணலை நடத்தி கொண்டிருந்தார். அவர் ஆண்டு மாநாட்டின் தயாரிப்பிற்காக ஹுத்தாம்களும் தன்னார்வ தொண்டர்களும் எவ்வாறு பணியாற்றினர் என்பதை விளக்கி கூறி கொண்டிருந்தார். இவ்வாறு அந்த நிகழ்ச்சியில் 19 அல்லது 20 வயதுடைய ஓர் இளைஞரின் நேர்காணலும் இருந்தது. அவர் அமெரிக்காவிலேயே பிறந்து அங்கேயே வளர்ந்தவர். அவரிடம் இந்த எல்லா பணிகளையும் நீங்கள் எவ்வாறு செய்கின்றீர்கள், இதற்காக உங்களுக்கு எவ்வளவு தொகை கிடைக்கும், எத்தனை டாலர்கள் கிடைக்கும் என்று கேட்கப்பட்டது. அவர் அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்தவர். அந்த நாட்டில் உலகவாதிகளின் சிந்தனை பொதுவாக இப்படித்தான் இருக்கும். ஆனால் அந்த இளைஞரின் பதில் இதுவாக இருந்தது, நாங்கள் தன்னார்வத்துடன் தொண்டாற்றுகின்றோம், இதற்காக எங்களுக்கு கிடைக்கும் கூலி உலகவாதிகளின் சிந்தனையை விட உயர்வானதாகும், நாங்கள் இறைவனின் திருப்தியை பெறுவதற்காக பணியாற்றுகின்றோம் என்று அவர் பதில் கூறினார். ஆக இந்த இயல்புதான் உலகின் ஒவ்வொரு நாட்டிலும் வாழ்கின்ற அகமதிகளின் இயல்பாக இருக்கின்றது. அவர் ஆப்பிரிக்கராக இருந்தாலும் சரி, இந்தோனேஷியாவில் உள்ளவராக இருந்தாலும் சரி, தீவுகளில் வாழ்பவராக இருந்தாலும் சரி, அல்லது உலகில் முன்னேற்றமடைந்துள்ள நாடுகளில் வாழ்பவராக இருந்தாலும் சரி, விடுமுறை நாட்களின் போது கல்லூரிகளிலும் பள்ளிக்கூடங்களிலும் விளையாட்டிற்கும் கேளிக்கைகளுக்கும் உல்லாச பயணங்களுக்கும் உலகில் உள்ளவர்கள் முன்னுரிமை வழங்கும் போது, உலக வேலைகளில் இருப்பவர்கள் அவர்களுக்கு விடுமுறை கிடைக்கும் போது அவர்கள் ஓய்வெடுப்பதற்கும் குடும்பத்தினருடன் தங்களது விடுமுறை நாட்களை கழிப்பதற்குமே முன்னுரிமை வழங்கும் போது, அந்த சமயத்தில் ஒரு அகமதி முன்னுரிமை வழங்குவது அதிலிருந்து மாறுபட்டதாக இருக்கின்றது. இந்த விடுமுறை நாட்களில் ஆண்டு மாநாடு வருகின்றது. இந்த நாட்களில் படித்தவர்களும் படிக்காதவர்களும் அதிகாரிகளும் அவர்களுக்கு கீழ் இருப்பவர்களும் தொழிலில் திறமை பெற்றவர்களும் சாதாரண தொழிலாளிகளும் மற்றவர்களும் தம்மைத்தாமே ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் விருந்தினர்களுக்கு தொண்டு செய்ய தம்மை அர்ப்பணிக்கின்றனர். உலகில் உள்ள ஏனைய நாடுகளின் ஆண்டு மாநாடு பெரிய பெரிய ஹால்களில் நடக்கின்றது. அங்கு பல வசதிகளும் அவர்களுக்கு கிடைக்கின்றது. ஆனால் இங்கிலாந்தின் ஆண்டு மாநாடு எத்தகைய ஓரிடத்தில் நடக்கின்றது என்றால், அங்கு எல்லா ஏற்பாடுகளும் தற்காலிகமாகவே செய்யப்படுகின்றது. செய்ய முடிகின்ற மற்றும் சாத்தியம் உள்ள எல்லா வசதிகளையும் நாம் இந்த இடத்தில் செய்ய வேண்டியதுள்ளது. பிறகு கவுன்சில் தரப்பிலிருந்தும் இந்த நிபந்தனை வைக்கப்பட்டுள்ளது, அதாவது மாநாட்டிற்காக வேலைகளை ஆரம்பிக்கின்ற நாளிலிருந்து ஆண்டு மாநாடு முடிந்த பிறகு எல்லா பொருள்களையும் அங்கிருந்து அகற்றிய பிறகு முதலில் இருந்தது போன்றே அந்த நிலத்தை பசுமையாக வைத்திருப்பது ஆகிய இந்த எல்லா பணிகளையும் 28 நாட்களுக்குள் செய்து முடிக்க வேண்டும் என்று கவுன்சில் நிபந்தனை விதித்துள்ளது. இந்த வகையில் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள் மிகவும் விரிவான ஒரு பணியை செய்து முடிப்பதற்கு அதிகமான தன்னார்வ தொண்டர்கள் தேவைப்படுகின்றனர். பணியை ஆரம்பித்து அதை முடிப்பது வரையுள்ள கால அளவு ஒருபுறம் அந்த பணியின் தன்மையை பொறுத்து குறைவான நேரமாக இருக்கின்றது. ஆனால் தன்னார்வ தொண்டர்கள் 28 நாட்களுக்குள் பணியை செய்து முடிப்பது என்பது, இன்னும் சொல்வதென்றால் இதற்கு முன்னதாகவே பணிகள் ஆரம்பமாகி விடுகின்றது. அந்த பணிகள் நேரடியாக மாநாட்டு திடலில் செய்யப்படும் பணிகளாக இல்லாமல் இருந்தாலும், மாநாட்டின் தயாரிப்பிற்காக 1-2 வாரங்களுக்கு முன்னதாகவே தன்னார்வ தொண்டர்கள் தங்களது பணியை செய்ய ஆரம்பித்து விடுகின்றனர். இன்னும் சொல்வதென்றால் இங்குள்ள சில பணியாளர்களில் சிலர் இவ்வாறும் இருக்கின்றனர். அவர்கள் தமது பொருளையும் நேரத்தையும் ஏறக்குறைய 1.5 அல்லது 2 மாதங்களாக இதற்காக தியாகம் செய்தவாறு தமது பணிகளை செய்ய ஆரம்பித்து விடுகின்றனர். ஒரு மனிதன் இவ்வளவு காலம் தன்னார்வத்துடன் பணி செய்வதற்கு இது மிக நீண்ட காலமாக இருக்கின்றது. இந்த வகையில் இங்கிலாந்தில் உள்ள தன்னார்வ தொண்டர்களுக்கு ஆண்டு மாநாட்டிற்காக தியாகம் செய்வது மற்றும் ஆண்டு மாநாட்டிற்காக டியூட்டி கொடுப்பது பற்றிய முக்கியத்துவம் தெரிந்திருக்கின்றது. ஆனால் பிறகும் கூட பல பணியாளர்கள் புதிதாக இப்பணியில் கலந்து கொள்கின்றனர். சிலருக்கு விருந்தினர்களுடன் நேரடியாக தொடர்பு கொள்ள வேண்டியது இருக்கின்றது. அவர்களது டியூட்டி விருந்தினர்களை கவனிப்பதாக இருக்கின்றது. சிலருக்கு மாநாட்டு நாட்களில் இந்த டியூட்டி இருக்கின்றது. சிலருக்கு நான் ஏற்கனவே கூறியது போன்று இன்றிலிருந்தே அந்த பணிகள் ஆரம்பமாகிவிடுகின்றன. இவர்கள் எல்லோருக்கும் நினைவூட்டும் வகையில் பொதுவாக இருந்து வருகின்ற வழக்கத்துக்கு ஏற்ப நான் சில விஷயங்களை கூறுவேன். சில நேரங்களில் சிலரிடம் தொண்டு செய்கின்ற உணர்வு மிகவும் அதிகமாக இருக்கின்றது. எல்லோரது இயல்பும் ஒன்று போல் இருப்பதில்லை. சிலருக்கு சில பணிகளை செய்வதற்கு தைரியம் இருப்பதில்லை. சிலருக்கு அறிவு இல்லாதன் காரணமாக எப்படிப்பட்ட விஷயங்களை அவர்கள் பேசி விடுகின்றனர் என்றால், அல்லது அவர்களிடமிருந்து எப்படிப்பட்ட சில செயல்கள் நடந்து விடுகின்றன என்றால், அது விருந்தினர்களின் துன்பத்திற்கு காரணமாக ஆகிவிடலாம். நினைவூட்டுகின்ற போது தன்னார்வ தொண்டர்களாக இருக்கும் பணியாளர்கள் மிகவும் கவனத்துடன் தங்களது கடமையை நிறைவேற்ற முயற்சி செய்கின்றனர். அது அல்லாமல் பணியாளர்களும் தொண்டு செய்யும் உணர்வோடு பணியாற்றவில்லை என்ற எந்த குறையும் எனக்கு இல்லை. நிச்சயமாக எல்லா பணியாளர்களும் தொண்டு செய்யும் உணர்வுடன் தான்
பணியாற்றுகின்றனர்.
நினைவூட்ட வேண்டும் என்பதும் அவர்களுக்கு விழிப்புணர்வூட்ட வேண்டும் என்பதும் இறைவனின் கட்டளையாகும். எனவேதான் நான் ஒவ்வொரு வருடமும் ஆண்டு மாநாட்டின் போது மாநாடு நடப்பதற்கு ஒரு நாளுக்கு முன்னதாக இதன் பக்கம் கவனமூட்டி வருகின்றேன். அல்லாஹ் விருந்தோம்பல் பற்றி குறிப்பிடும் போது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் விருந்தோம்பலை பற்றி குறிப்பிட்டு விருந்தோம்பலின் முக்கியத்துவத்தை எடுத்து கூறியுள்ளான். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் விருந்தோம்பலின் முக்கியத்துவம் பற்றியும் இந்த பண்பை பற்றியும் எடுத்துரைத்துள்ளார்கள். இந்த காலத்தில் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இதன் பக்கம் குறிப்பாக கவனமூட்டியுள்ளார்கள். இன்னும் சொல்வதென்றால், தமது வருகையின் நோக்கத்தில் ஒன்றாக மார்க்கத்திற்காக பயணம் செய்து வருகின்ற விருந்தினர்களுக்காக விருந்தோம்பல் செய்வதையும் குறிப்பிட்டு கூறியுள்ளார்கள். இது தொடர்பாக அவர்கள் ஓரிடத்தில் இவ்வாறு எழுதுகின்றார்கள். இந்த பணியின் மூன்றாவது கிளையானது இங்கு வருபவர்கள் மற்றும் உண்மையை தேடுவதற்காக பயணம் மேற்கொள்பவர்கள் மற்றும் ஏனைய நோக்கங்களுக்காக இங்கு வருபவர்களை பற்றியதாகும். தொடர்ந்து ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த கிளைக்கு ஈடாக அவர்களின் வளர்ச்சி இருக்கின்றது, அதாவது அதிகரிக்கின்றது. இப்படிப்பட்டவர்கள் ஆயிரக்கணக்கில் வருகின்றனர் என்றும் அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். காதியானின் குக்கிராமத்தில் அந்த காலத்தில் எந்த ஒரு வசதியும் இருக்கவில்லை. விருந்தினர்களின் தேவை நிறைவேற்றுவதற்காக ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அமிர்த சரஸிலிருந்தும் பட்டாலாவிலிருந்தும் பொருள்களை கொண்டு வர வைத்தார்கள். அத்தகைய நிலைமைகளில் சில நேரங்களில் மனிதன் கவலை அடைந்து விடுகின்றான். ஏனென்றால் போக்குவரத்திற்கான எந்த ஒரு வசதியும் அப்போது இருக்கவில்லை. சில மக்களுக்கு நடந்து செல்ல வேண்டியது இருக்கும். பொதுவாக குதிரை வண்டியில்தான் அவர்கள் செல்வர். அத்தகைய நிலைமைகளில் தொலைவில் உள்ள ஒரு பகுதியில் மக்களுக்கு விருந்தோம்பல் செய்வது என்பது மிகவும் கடினமான ஒரு விஷயமாகும். எனவேதான் அல்லாஹ் அவர்களின் உள்ளத்திற்கு வலுவூட்டுவதற்காக முதலிலேயே இவ்வாறு கூறியிருந்தான். அரபியில் உள்ள இல்ஹாமின் மொழியாக்கம் இதுவாகும். அல்லாஹ் அவர்களை நோக்கி கூறினான், மக்கள் அதிகமாக உன்பக்கம் திரும்புவர், எனவே தீய ஒழுக்கத்துடன் அவர்களுடன் நடந்து கொள்ளாமல் இருப்பது உம்மீது கடமையாகும். அவர்கள் அதிகமாக இருப்பதை பார்த்து நீர் சோர்வடைந்து விடாமல் இருக்க வேண்டும் என்பது கட்டாயமானதாகும். ஆக இன்று உலகில் ஒவ்வொரு மூலையிலும் மாநாடுகள் நடப்பது இந்த காட்சியை காட்டுகின்றது. மக்கள் அதிகமாக வருகின்றனர். அவர்கள் இங்கு வந்து ஆன்மீக மற்றும் பௌதீக உணவு தட்டை பெற்றுக்கொள்கின்றனர். இங்கிலாந்தில் காலத்தின் கலீஃபா இருப்பதால் அதிகமாக உலகின் ஒவ்வொரு மூலையிலிருந்தும் விருந்தினர்கள் இங்கு வருகின்றனர். மார்க்க அறிவை பெற வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் வருகின்றனர். தமது ஆன்மீக தாகத்தை தணித்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் விரும்புகின்றனர். இன்று ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் இந்த அடிமைகள் அல்லாஹ்வின் கட்டளைகளுக்கு ஏற்ப தன்னலம் பார்க்காமலும் எதையும் எதிர்பார்க்காமலும் சோர்வடையாமலும் முகம் சுளிக்காமலும் இந்த விருந்தினர்களுக்கு தொண்டு செய்கின்றனர். இந்த விருந்தினர்களுக்கு தொண்டு செய்வதும் மாநாட்டிற்கான ஏற்பாடுகளை சிறந்த முறையில் நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்வதும் நமது கடமையாகும். மாநாட்டில் அகமதி அல்லாதவர்களும் முஸ்லீம் அல்லாதவர்களும் கூட வருகின்றனர். எப்போதும் பணியாளர்கள் செய்கின்ற பணியை பார்த்து அவர்கள் சிறந்த தாக்கத்தை பெறுகின்றனர். எவ்வாறு சின்னஞ்சிறு சிறுவர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை எந்த அளவு பொறுப்புடன் செய்து முடிக்கின்றனர் என்பதை பார்த்து அவர்கள் வியப்பில் ஆழ்ந்து விடுகின்றனர். கடந்த வருடம் ஒரு விருந்தினர் யுகண்டாவில் இருந்து வந்திருந்தார். அவர் அங்குள்ள அமைச்சரும் ஆவார். அவர் கூறினார், நான் விருந்தோம்பல் மற்றும் மாநாட்டிற்கான ஏற்பாடுகளை பார்த்து வியந்து போனேன். எப்படி மக்கள் தன்னார்வத்துடன் இந்த அளவு தியாகம் செய்கின்றனர்? நான் எத்தகைய ஒரு மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக செல்கின்றேன் என்றால், அங்கு மனிதர்கள் அல்ல, மாறாக மலக்குகள் பணியாற்றுகின்றனர். அவ்வாறு மலக்குகள் பணியாற்றுவதை என்னால் பார்க்க முடியும் என்பது எனது கற்பனையில் கூட இருக்கவில்லை என்று அவர் கூறுகின்றார். மேலும் அவர்கள் கூறுகின்றார்கள், 20 தடவை ஒரு பொருளை கேட்டாலும் சிரித்த முகத்துடன் அவர்கள் அதனை நமக்கு தருகின்றனர். பலரும் இந்த விஷயத்தை கூறினர். சிறுவர்கள் உணவு வழங்குகின்ற பணியில் ஈடுபட்டவாறு மக்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த முகத்துடன் உணவு வழங்கிக் கொண்டிருப்பர். அல்லது கூடாரங்களில் மக்கள் குடிப்பதற்கு தண்ணீர் கொடுக்கின்ற பணியில் மிகவும் மலர்ந்த முகத்துடன், மீண்டும் மீண்டும் தண்ணீர் வேண்டுமா என்று அந்த சிறுவர்கள் கேட்டனர். முக்கிய விருந்தினர்களுடன் மட்டும் அவர்கள் அவ்வாறு நடந்து கொள்ளவில்லை, மாறாக ஒவ்வொரு விருந்தினர்களுடனும் அவர்கள் அவ்வாறே நடந்து கொண்டனர். இந்த தொண்டுணர்வின் பண்புதான் அஹமதியா ஜமாத்தில் உள்ள ஒவ்வொரு பணியாளரின் சிறப்பு தன்மையாகும். இந்த சிறப்பு தன்மை அவர்களிடம் இருக்கின்றது, இருக்கவும் வேண்டும். இந்த சிறப்பான பண்பை அவர்கள் எப்போதும் உயிருடன் வைத்திருக்க வேண்டும். அவர்கள் எந்த துறையில் பணியாற்றுபவர்களாக இருந்தாலும் சரியே, நமது மாநாட்டிற்கு விருந்தினர்கள் வருகின்ற போது பல்வேறு துறைகளுடன் அவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டியது வருகின்றது. அவர்கள் வந்ததும் வரவேற்பு துறையுடன் அவர்களுக்கு தொடர்பு ஏற்படுகின்றது. வரவேற்பு துறை விருந்தினர்களை மிகவும் நல்ல முறையில் வரவேற்கின்றது. விருந்தாளி பயணம் செய்து வரும்போது அவருக்கு சோர்வு ஏற்படுகின்றது. பயணத்தில் எந்த அளவு வசதி செய்யப்பட்டிருந்தாலும் இந்த காலத்திலும் பயணத்தினால் ஏற்படும் களைப்பும் சோர்வும் இருக்கத்தான் செய்கின்றது. எனவே வரவேற்பு துறை இந்த விஷயத்தை கருத்தில் கொள்ள வேண்டும். விமான நிலையத்தில் வரவேற்பு துறை தனது பணியை செய்கின்றது. பொதுவாக அதற்கான நல்ல ஏற்பாடு இருக்கின்றது. ஆனால் சில அண்டை நாடுகளிலிருந்து பயணம் செய்து வருகின்ற விருந்தினர் காரில் அல்லது பேருந்து மூலமாக பயணம் செய்து வரும்போது பல மணி நேரங்கள் அவர்கள் பயணம் செய்து வருகின்றனர். அதனால் அவர்களுக்கு சோர்வும் ஏற்படுகின்றது. எனவே வரக்கூடிய இவர்கள் ஜமாத் ஏற்பாடு செய்துள்ள தங்குமிடங்களில் தங்கும்போது அங்கு பணியில் இருப்பவர்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ள இந்த விஷயத்தை நினைவில் வைக்க வேண்டும். பெருமானான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்கள் சகோதரரை புன்சிரிப்புடன் சந்தியுங்கள், இது சதகாவாகும். பிறிதொரு சந்தர்ப்பத்தில் அன்னார் இவ்வாறும் கூறினார்கள், சாதாரணமான ஒரு நன்மையையும் அற்பமாக கருதாதீர்கள், உங்கள் சகோதரருடன் மலர்ந்த முகத்துடன் பரிமாறுவதும் நன்மையாகும். ஆக இஸ்லாத்தின் போதனை எவ்வளவு அழகான போதனை என்று பாருங்கள். விருந்தினர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற கட்டளையும் இருக்கின்றது. இது எத்தகைய கட்டளை என்றால், அதை பேணுவதில் நட்கூலி இருக்கின்றது. பிறகு இவ்வாறு விருந்தோம்பல் செய்வதும் வருகின்ற விருந்தினர்களுடன் புன் சிரிப்புடன் பேசுவதும் தர்மம் வழங்குகின்ற செயலுக்கு ஒப்பானதாகும் என்று இஸ்லாம் கூறுகின்றது. இதை தர்மம் வழங்குகின்ற செயலுக்கு ஒப்பானதாக ஆக்கி அத்துடன் நட்கூலி பெறுவதற்கும் அது காரணமாக இருக்கின்றது என்று கூறப்பட்டுள்ளது. இவ்வாறு 2 நட்கூலி அவருக்கு கிடைக்கின்றது. ஒன்று விருந்தோம்பல் செய்ததற்கான நட்கூலி, மற்றொன்று நல்லொழுக்கத்துடன் நடந்து கொண்டதன் விளைவாக தர்மம் வழங்குகின்ற செயலுக்கு ஒப்பான நட்கூலி அவருக்கு கிடைக்கின்றது. அன்புடன் பேசுவது, நல்லொழுக்கத்தை வெளிப்படுத்துவது, நல்லொழுக்கத்தை வெளிப்படுத்தும் விதமாக பேசுவதும் கூட நன்மையாக கணக்கிடப்படுகின்றது. இந்த நன்மைக்காக எந்த அளவு நட்கூலியை வழங்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வே நன்கறிவான். அடுத்து பிறருக்கு வழியை காட்டி கொடுப்பதும் கூட ஒரு தர்மமாகும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். எந்த துறை இந்த பணிக்காக நியமிக்கப்பட்டிருக்கின்றதோ அது இதனை கருத்தில் கொள்ள வேண்டும். பயணம் செய்து வருகின்ற பயணிகளை நல்லொழுக்கத்தை வெளிப்படுத்தியவாறு சந்திக்க வேண்டும். பிறகு தன்னார்வ தொண்டர்கள் மூலமாக அவர்கள் தங்குகின்ற இடத்திற்கு அவர்களை கொண்டு சேர்க்க வேண்டும். குறிப்பாக ஆண்கள் தம்முடன் வராத நிலையில் பெண்கள் தமது குழந்தைகளுடன் வரும்போது அவர்களை அவர்கள் தங்குகின்ற இடங்கள் வரை கொண்டு சேர்ப்பது வரவேற்பு துறையுடன் தொடர்புடைய இந்த துறையின் பணியாகும். இது மிகவும் அவசியமான விஷயமாகும். சில நேரங்களில் பொருட்களை தூக்குவதற்கு ஆள் தேவைப்படும். அந்த சமயத்தில் அவ்வாறு உதவி செய்ய வேண்டும். அதை போன்றே புன்சிரிப்புடனும் நல்லொழுக்கத்தை வெளிப்படுத்தியவாறும் பேசுவது வரவேற்பு துறையை சார்ந்தவர்களுக்கு மட்டுமல்லாமல் எல்லா துறையை சார்ந்தவர்களுக்கும் அது அவசியமானதாகும். இன்றைய நிலைமைகளின் காரணமாக எய்ம்ஸ் கார்டை வைத்துக் கொள்வது அவசியமானதாகும். வெளியிலிருந்து வருபவர்கள் கடிதம் மற்றும் அவர்களை பற்றிய விவரங்களை உடன் கொண்டு வருகின்றனர். பிறகு அவர்களுக்கு இங்கு ஆண்டு மாநாட்டிற்காக கார்டு தயார் செய்து வழங்கப்படுகிறது. சில நேரங்களில் இத்தகைய விவகாரங்களும் நமக்கு முன்னால் வருகின்றன. அதாவது வருபவர்களை உறுதிப்படுத்துகின்ற கடிதங்கள் இருப்பதில்லை. அப்படிப்பட்ட நிலைமையில் அவர்களை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வது மிக மிக அவசியமானதாகும். அதில் திருப்தி கிடைக்கவில்லை என்றால் அவர்களுக்காக கார்டு தயார் செய்ய முடியாது. அவர்களை உறுதிப்படுத்துகின்ற பணிகள் நடக்க வேண்டும். ஆனால் இந்த தருணத்தில் அவர்களுடன் நல்லொழுக்கத்துடன் நடந்து கொள்வதும் அவர்கள் காத்திருப்பதற்கான பொருத்தமான ஏற்பாட்டை செய்வதும் மிகவும் அவசியமானதாகும். சிலர் தங்களுடன் சிறு குழந்தைகள் வைத்திருக்கும் நிலையில் நீண்ட நேரம் காத்திருப்பதனால் அமைதி இழந்து விடுகின்றனர். முதலாவதாக ஆண்டு மாநாட்டிற்கு வரக்கூடிய ஒவ்வொரு விருந்தினரும் ஜமாத் அவர்களை உறுதிப்படுத்துகின்ற கடிதத்துடன் வர வேண்டும் அல்லது எய்ம்ஸ் கார்டை கொண்டு வர வேண்டும். ஏதாவது காரணத்தால் அதை அவர்கள் எடுக்காமல் வந்துவிட்டால் அதனுடன் தொடர்புள்ள துறை அவர்களுக்கு தேவையான வசதியை செய்து தர வேண்டும். அதாவது அவர்கள் நிம்மதியாக உட்காருவதற்கான ஏற்பாடு இருக்க வேண்டும். பிறகு உணவு வழங்கும் விருந்தோம்பலுடன் தொடர்புள்ள விஷயங்கள் உள்ளன. ஜமாத் ஏற்பாடு செய்துள்ள தங்குமிடங்களில் தங்குகின்ற விருந்தினர்களும் இருக்கின்றனர். அவர்கள் இருவேளை அல்லது மூன்று வேளை உணவு சாப்பிடுகின்றனர். அவர்களுக்கு விருந்தோம்பல் செய்வது அவசியமானதாகும். மாநாடு நடக்கின்ற மூன்று நாட்களிலும் மாநாட்டில் கலந்து கொள்கின்ற ஒவ்வொருவரும் பொதுவாக மாநாட்டை கேட்பதற்காக வருகின்ற ஒவ்வொரு விருந்தினரும் ஜமாத் ஏற்பாட்டின் கீழ் குறைந்தபட்சம் மதிய உணவை சாப்பிடுகின்றனர். உணவு வழங்குகின்ற அதிகாரிகளும் அவர்களுக்கு ஒத்துழைப்பு தருபவர்களும் அவர்கள் விருந்தினருடன் நல்லொழுக்கத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை கருத்தில் கொள்ள வேண்டும். நல்லொழுக்கத்துடன் நடந்து கொள்வது விருந்தினருக்குரிய உரிமையாகும். மேலும் அது விருந்தோம்பல் செய்பவரின் கடமையும் ஆகும். சிலர் உணவு உண்ணும் விஷயத்தில் பணியில் இருப்பவர்களை துன்பத்தில் ஆழ்த்துகின்றனர். இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்கின்றனர். ஆனால் அவ்வாறு இருப்பினும் பணியாளர்கள் அதை பொறுத்து கொள்ள வேண்டும். உணவு எத்தகைய விஷயம் என்றால் அதில் உணவு வழங்குபவர் பொருத்தமற்ற முறையில் நடந்து கொள்வது மற்றும் தேவையில்லாமல் விமர்சனம் செய்வது அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை கூறுவது விருந்தினர்களின் உணர்வை காயப்படுத்துகின்றது. ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஹாபாக்கள் விருந்தினர்களுக்கு விருந்தோம்பல் செய்யும் போது காட்டிய முன்மாதிரி எப்போதும் பொன் எழுத்துக்களால் எழுதப்படும். ஒரு நபித்தோழருக்கு விருந்தினரை தன்னுடன் அழைத்து செல்லுமாறும் அவருக்கு உணவு வழங்குமாறும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்ட போது அந்த நபித்தோழர் அவர்களது கட்டளைக்கு செவிசாய்த்தவாறு அந்த விருந்தினரை தமது வீட்டிற்கு அழைத்து சென்றார். ஆனால் அவரது மனைவி, வீட்டில் உணவு கொஞ்சம்தான் இருக்கின்றது, அது குழந்தைகளுக்காக வைக்கப்பட்டிருக்கின்றது என்று கூறினார். கணவன் மனைவி இருவரும் ஆலோசனை செய்தனர். குழந்தைகளை எப்படியாவது தூங்க வைத்துவிட்டு விருந்தினருக்கு உணவை எடுத்து வைக்கும் போது விளக்கை அணைத்து விட வேண்டும். வீட்டில் உள்ளவர்கள் இருட்டில் தாங்களும் உணவு உண்பதை போன்று பாவனை செய்ய வேண்டும். அதனால் விருந்தினர் நிம்மதியாக உணவை உண்ண வேண்டும். அவருக்கு வீட்டில் உள்ளவர்கள் உணவு உண்ணவில்லை என்ற உணர்வு ஏற்பட்டுவிடக் கூடாது என்று அவர்கள் முடிவெடுத்தனர். அவர்களது இந்த திட்டத்தை பற்றி எந்நிலையிலும் விருந்தினருக்கு எதுவும் தெரியவில்லை. வீட்டில் இருந்தவர்கள் இவ்வாறு விருந்தோம்பல் செய்தனர். விருந்தாளியும் மிகவும் நிம்மதியாக உணவு உண்டார். காலையில் அந்த அன்சாரி நபித்தோழர் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தபோது, இரவு நேரத்தில் நீங்கள் செய்த விஷயம் மற்றும் உங்களது வழிமுறையை பார்த்து அல்லாஹ் கூட சிரித்தான் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த தியாகத்தை அந்த குடும்பத்தினர் செய்ததற்கான காரணம், அந்த விருந்தாளி ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விருந்தாளி ஆவார் என்பதேயாகும். குறிப்பாக இதனாலே அவர்கள் இவ்வாறு நடந்து கொண்டனர். பொதுவாக நபித்தோழர்கள் எல்லா விருந்தினர்களுக்கும் சிறந்த முறையில் விருந்தோம்பல் செய்து வந்தனர். ஆனால் குறிப்பாக இவ்வாறு நடந்து கொண்டது அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விருந்தினராக இருந்ததனாலே ஆகும். இன்று ஒவ்வொரு பணியாளரும் தியாகம் செய்வதற்கான காரணம் என்னவென்றால், அவர்களது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மையான அடியாரின் விருந்தினர்களுக்கு தொண்டு செய்கின்றனர். பணியாளர்கள் இந்த உணர்வுடன் தான் அவர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும். பசியுடன் இருந்தவாறு தங்களது உணவை விருந்தினர்களுக்கு வழங்கிய இந்த தியாகமும், எதுவரை என்றால் தங்களது குழந்தைகளை பசியுடன் தூங்க வைத்த இந்த தியாகம் மிகப்பெரும் தியாகம்தான். இன்று இப்படிப்பட்ட தியாகத்தை நாம் செய்ய வேண்டிய தேவையில்லை. அல்லாஹ்வின் அருளால் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கியுள்ள வாக்குறுதிக்கு ஏற்ப உலகில் ஒவ்வொரு இடத்திலும் ஜமாத்துகள் வலுவான அடித்தளங்களில் நிலைத்து நிற்கின்றன. லங்கர் அதாவது விருந்தகம் செயல்பட்டு வருகின்றது. குறிப்பாக மாநாட்டின் நாட்களில் இதற்கான சிறப்பான ஏற்பாடு இருக்கின்றது. லங்கரிலிருந்து உணவை கொண்டு வந்து அதை விருந்தினர்களுக்கு வழங்குகின்ற தொண்டை மட்டும்தான் நாம் செய்ய வேண்டியது. மேலும் விருந்தினருடன் நல்லொழுக்கத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். மார்க்கத்திற்காக பயணம் செய்து வருகின்ற விருந்தினர்களுக்கு தொண்டு செய்கின்ற இந்த விஷயத்தால் அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகின்றான். சரியான முறையில் விருந்தோம்பல் செய்யப்படாமல் இருந்தால் அல்லாஹ்வின் புறமிருந்து வெறுப்பின் வெளிப்பாடும் இருக்கின்றது. ஒரு சந்தர்ப்பத்தில் சில விருந்தினர்களுடன் வழக்கத்திற்கு மாற்றமாக மிகவும் நல்ல முறையில் சிலர் நடந்து கொண்டனர். அதே சமயத்தில் சில விருந்தினர்களை முற்றிலும் அவர்கள் புறக்கணித்தும் விட்டனர். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீ அலை இஸ்லாம் அவர்களின் காலத்தில் என்ன ஏற்பாடுகள் இருந்தனவோ அதற்கேற்ப இந்த எல்லா வேலைகளையும் விருந்தோம்பல் செய்கின்ற பணியில் இருந்த சிலர் செய்தனர். ஹதரத் மசீ மவ்ஊத் அலை இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் இரவில் பகட்டாக நடந்து கொள்ளப்பட்டது என்று தெரிவித்தான். அவர்கள் செயற்கையாக நடந்து கொண்டனர். சரியான முறையில் விருந்தினர்களுக்கு தொண்டு செய்யப்படவில்லை. சில ஏழைகள் சாப்பிடாமல் இருந்தனர் என்று அல்லாஹ் அவர்களுக்கு தெரிவித்தான். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பணியாளர்கள் மீது வெறுப்படைந்ததுடன் மட்டுமல்லாமல், ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஏற்பாட்டை தனது பொறுப்பில் எடுத்துக்கொண்டார்கள். இன்னும் சொல்வதென்றால் ஒரு அறிவிப்பில் இவ்வாறும் வருகின்றது, ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பணியில் இருந்த அவர்களை 6 மாதங்கள் வரை காதியானை விட்டே வெளியேற்றி விட்டார்கள். எனவே தொண்டு செய்வதற்காக நம்மை நாமே அர்ப்பணிக்கின்ற போது பிறகு எவ்வித பாகுபாடுமின்றி ஒவ்வொருவருக்கும் தொண்டு செய்ய வேண்டும். மாநாட்டிற்கு வருகின்ற ஒவ்வொரு விருந்தாளியும் ஆண்டு மாநாட்டின் விருந்தாளியாக இருக்கின்றார். ஒவ்வொருவரிடமும் நல்ல முறையில் நடந்து கொள்வதும் நல்லொழுக்கத்தை வெளிப்படுத்துவதும் அவசியமானதாகும். இவர் பணக்காரராவார், இவர் சிறப்பு விருந்தினராவார், இவருக்கு குறிப்பிட்ட இடத்தில் உணவு வழங்க வேண்டும், இவருக்கு அவ்வாறு செய்யக்கூடாது என்ற பாகுபாடு ஒருபோதும் இருக்கக்கூடாது. ஆனால் பொதுவாக அகமதிகள் அனைவரும் ஒரே இடத்தில்தான் உணவு உண்ண வேண்டும். சிறப்பு விருந்தினர்களுக்காக தனியாக இடம் வைக்கப்பட்டிருக்கின்றது என்றால் அது அகமதி அல்லாத மற்றும் முஸ்லீம் அல்லாத விருந்தினர்களுக்காக வைக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களை மட்டுமே அந்த இடங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். மாநாட்டு அமைப்பாளர்கள் இதனை கருத்தில் கொள்ள வேண்டும். சில பணியாளர்கள் தமக்கு தெரிந்த சிலரை சிறப்பு விருந்தினர்கள் உள்ள இடத்திற்கு உணவு உண்பதற்காக அழைத்து செல்கின்றனர். எனவே அகமதி பொறுப்பாளராக இருந்தாலும் சரி, அல்லது அவர் யாராக இருந்தாலும், பொதுவாக விருந்தினர்கள் உணவு உண்கின்ற அந்த இடத்தில்தான் அவரும் சாப்பிட வேண்டும். அதாவது அவர் யாராக இருந்தாலும் பொதுவாக விருந்தினர்கள் உணவு உண்கின்ற அந்த இடத்தில் தான் சாப்பிட வேண்டும். பிறகு துவாவும் செய்ய வேண்டும். அல்லாஹ் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் விருந்தினருக்கு செய்கின்ற இந்த சிறிய தொண்டை ஏற்றுக்கொள்வானாக. நமது பணிகள் எல்லா விதமான வெளிவேஷங்கள் இருந்தும் காலியாக இருக்க வேண்டும். முழுக்க முழுக்க களப்பற்ற முறையில் அது அல்லாஹ்வுக்காகவே செய்யப்பட வேண்டும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் சில நாட்களில் விருந்தினர்களின் வருகை எந்த அளவு அதிகமாக இருந்ததென்றால் அவர்களை தங்க வைப்பதற்கான ஏற்பாட்டை செய்வது அன்னாருக்கு மிகவும் கடினமாக இருந்தது. காதியான் மிகவும் சிறிய இடமாக இருந்தது. ஆனால் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நீர் கவலைப்பட வேண்டாம், சோர்வடையவும் வேண்டாம் என்ற அல்லாஹ்வின் கட்டளைக்கு ஏற்ப எவ்வித செயற்கை தன்மையும் இல்லாமல் விருந்தினர்களுக்கு என்ன வசதிகளை செய்து தர முடியுமோ அதை செய்து தந்தார்கள். சில நேரங்களில் இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களும் வந்தன. குளிர்காலத்தில் விருந்தினர்கள் அதிகமாக வந்துவிட்ட காரணத்தால் தன்னுடைய மற்றும் தனது குழந்தைகளுடைய சூடான படுக்கையை விருந்தினர்களுக்கு அவர்கள் வழங்கிவிட்டார்கள். ஒருமுறை எந்த அளவு விருந்தினர்கள் அதிகமாக வந்துவிட்டனர் என்றால், ஹஜ்ரத் உம்முல் மூமினீன் அம்மாஜான் அவர்கள், இந்த விருந்தினர்கள் எங்கு தங்குவார்கள், இவர்களுக்கான ஏற்பாட்டை எப்படி செய்வது என்று மிகவும் கவலைப்பட்டார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுக்கு ஒரு கதையை கூறினார்கள். காட்டில் ஒரு பயணி இரவில் வந்து கொண்டிருந்தார். இரவில் இருள் நிறைந்திருந்தது. அருகில் அவர் தங்குவதற்கும் ஓய்வெடுப்பதற்கும் எந்த ஒரு சிற்றூரும் நகரமும் எந்த ஒரு இடமும் இருக்கவில்லை. அந்த அப்பாவி இரவை கழிப்பதற்காக ஒரு மரத்தடியில் படுத்தார். அந்த மரத்தின் மேல் பறவைகளின் ஒரு கூடு இருந்தது. அதிலிருந்து ஆண் பறவையும் பெண் பறவையும் இந்த மரத்தடியில் படுத்திருக்கின்ற இந்த நபர் நமது விருந்தினர் ஆவார், எனவே அவருக்கு விருந்தோம்பல் செய்வது நமது கடமையாகும் என்று கூறின. அவை எவ்வாறு விருந்தோம்பல் செய்தனவென்றால், அவை இரவு குளிராக இருக்கின்றது, நமது விருந்தாளிக்கு குளிர் அடிக்கும், எனவே அவர் நெருப்பு மூட்டி குளிர் காய்வதற்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று அவை முடிவெடுத்தன. பிறகு நம்மிடம் வேறு எதுவும் இல்லை, எனவே நாம் நமது கூட்டை கீழே எறிந்து விடுவோம். அதில் உள்ள வைக்கோல் மற்றும் குச்சிகளை வைத்து விருந்தாளி நெருப்பு மூட்டி குளிர் காய்வார் என்று அவை நினைத்தன. அவ்வாறே அவை தமது கூட்டை கீழே எறிந்தன. அந்த நபர் அதை கொண்டு நெருப்பு மூட்டினார், குளிர்காய ஆரம்பித்தார். பிறகு பறவைகள் அவருக்கு உணவாக கொடுப்பதற்கு நம்மிடம் வேறு எதுவும் இல்லை, நாமே சுயமே அந்த நெருப்பில் விழுந்து விடுவோம். நாம் நெருப்பில் விழுந்து விட்டால் இந்த விருந்தாளி நம்மை உண்பார் என்று அவை முடிவெடுத்து அப்படியே செய்தன. இவ்வாறு அவை விருந்தாளிக்கான உணவிற்கான ஏற்பாட்டை செய்தன. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த கதையை கூறியதன் நோக்கம் என்னவென்றால், விருந்தாளி வந்ததால் கவலைப்படுவதற்கு பகரமாக மனிதன் முடிந்தவரை தனது சக்திக்கு ஏற்ப தியாகம் செய்தவாறு விருந்தினர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்பதை உணர்த்துவதற்கே ஆகும். எனவே இதில் நாம் அனைவருக்கும் பாடம் இருக்கின்றது. குறிப்பாக எவர்கள் இந்த பணிக்காக தம்மை அர்ப்பணிக்கின்றனரோ அவர்களுக்கு இதில் பாடம் இருக்கின்றது. அவர்கள் தமது பொறுப்புகளுக்குரிய உரிமையை செலுத்துவதற்கு முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். டியூட்டியை பொறுத்தவரையில் பல்வேறு டியூட்டிகள் உள்ளன, பல்வேறு துறைகள் இருக்கின்றன. கார் பார்க்கிங்கிற்காகவும் ஒரு துறை இருக்கின்றது. இது மிகவும் முக்கியமான துறையாகும். சில நேரங்களில் விருந்தினர்கள் இங்கு மிகவும் தவறான வழிமுறையை மேற்கொள்கின்றனர். பணியில் இருப்பவர்கள் வழங்கும் வழிகாட்டலுக்கு ஏற்ப பார்க்கிங் செய்ய முடியாது என்பதில் பிடிவாதமாக இருக்கின்றனர். தங்களது விருப்பத்திற்கேற்ப பார்க்கிங் செய்ய விரும்புகின்றனர். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பணியாளர்கள் முடிந்தவரை மென்மையை கடைபிடித்தவாறு அவர்களுக்கு புரிய வைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். பிறகு தங்களுக்கு மேலிருக்கும் அதிகாரிகளுக்கு இதை பற்றி தகவல் கொடுக்க வேண்டும். கடந்த வருடமும் இது போன்ற புகார்கள் கூறப்பட்டன. காரில் வந்த பெண்கள் அல்லது சில பெண்கள், நாங்கள் காரை இன்னும் முன்னே கொண்டு செல்வோம் என்று கூறினர். அப்போது அங்கு டியூட்டியில் இருந்தவர் அவர்களிடம், கடுமையாக பேசியுள்ளார். சந்தேகமின்றி டியூட்டியில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் தத்தமது பொறுப்பை நிறைவேற்றுவது அவர்களது கடமையாக இருக்கின்றது. இன்றைய நிலைமைகளுக்கு ஏற்ப மிகவும் முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டியது இருக்கின்றது. குறிப்பாக பார்க்கிங் விஷயத்தில் அவ்வாறு நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. ஆனால் அத்துடன் நமது நல்லொழுக்கத்தையும் நாம் வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். ஒருவர் சரியான கோரிக்கை வைத்தால், எவராவது நோயாளியாக இருந்தால் அல்லது வேறு ஏதாவது காரணம் இருந்தால், அவருக்கு நிதானமாக புரிய வையுங்கள், எனக்கு மேலுள்ள அதிகாரிகளை நான் அழைக்கின்றேன், அவர் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வசதி செய்து தருவார் என்று அவரிடம் கூறுங்கள். ஆனால் இந்த தருணத்தில் நீங்கள் ஒரு பக்கம் அமைதியாக நில்லுங்கள் என்று அவரிடம் நீங்கள் கேட்டுக்கொள்ளவும் வேண்டும். விருந்தினர்களும் அவருடன் ஒத்துழைக்க வேண்டும். இதன் காரணமாக மற்ற டிராபிக்கில் எந்த பாதிப்பும் ஏற்பட்டுவிடக்கூடாது. ஏனென்றால் சில நேரங்களில் இந்த விவாதத்திலும் சண்டையிலும் கார்களின் ஒரு நீண்ட வரிசை நகராமல் அங்கேயே நிற்கின்றது. இதனால் பாதிப்பு ஏற்படுகின்றது. சரியான நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்த பிறகு மக்கள் மாநாட்டுத் திடலில் வருகின்ற போது அங்கு அமர்ந்திருப்பவர்களுக்கு அதனால் இடையூறு ஏற்படுகின்றது. கடந்த வருட மாநாட்டில் நமக்கு முன்னால் வந்துள்ள ஒவ்வொரு பிரச்சனையையும் கருத்தில் கொண்டவாறு மாநாட்டு அமைப்பாளர்கள் அதற்கான தீர்வையும் அதை சரி செய்வதற்கு சாத்தியமுள்ள அம்சங்களையும் பற்றி ஆய்வு செய்ய வேண்டும். ஒவ்வொரு துறையும் தனக்கு முன்னால் உள்ள இந்த விவகாரம் தொடர்பாகவும் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். எவ்வாறு இதற்கு தீர்வு காணலாம் என்பதை பற்றி அப்சர் ஜல்சசால்னா அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். இதன் காரணமாக இந்த முறை குறைந்தபட்ச அளவிலேயே பிரச்சனைகள் இருக்க வேண்டும். சிறு சிறு பிரச்சனைகள் உருவாகத்தான் செய்யும். ஆனால் முடிந்தவரை அவை குறைவாக இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஸ்கேனிங் மற்றும் செக்கிங்கிற்காகவும் எல்லா வகையான முன்னெச்சரிக்கையுடன் கூடிய ஏற்பாடு இருக்க வேண்டும். நீண்ட நேரம் மக்களுக்கு காத்திருக்க வேண்டிய நிலைமை இருக்கக்கூடாது. மேலும் எவ்வகையிலும் அவர்களுக்கு சிரமம் ஏற்படக்கூடாது. மக்கள் நுழைகின்ற கேட்டிலும் மாநாட்டு திடலின் நுழைவாயிலும் மீண்டும் மீண்டும் இந்த அறிவிப்பு செய்யப்பட வேண்டும். வருபவர்கள் தங்களது கார்டை முன்னால் வைத்துக் கொள்ளுங்கள், தங்களது வரிசையில் சரியாக நின்று வர வேண்டும் என்று அறிவிப்பு செய்ய வேண்டும். இதன் மூலமாக விரைவாகவும் சீக்கிரமாகவும் மக்கள் அந்த இடத்தை கடந்து செல்ல முடியும். துப்புரவு பணியில் உள்ள பணியாளர்கள் இரண்டு இடங்களிலும், அதாவது ஆண்கள் மற்றும் பெண்கள், தத்தமது இடங்களில் மக்கள் அசுத்தங்களை அதிகமாக போடுகின்றனர் என்று கவலைப்படுகின்றனர். ஒத்துழைப்பு நல்குபவர்கள் மீண்டும் மீண்டும் அறிவிப்பு செய்து அதை பற்றி கவனமூட்டியவாறு தூய்மையின் பக்கம் கவனம் செலுத்துங்கள், தூய்மை ஈமானின் ஒரு பகுதியாகும், எனவே உங்கள் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வைத்திருங்கள், குளியல் அறையையும் தூய்மையாக வைத்திருங்கள் என்று கூற வேண்டும். பொதுவாக மக்கள் இவ்விஷயத்தில் ஒத்துழைப்பு தருகின்றனர். கடந்த வருட அறிக்கையிலும் இவ்வாறே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எவராவது இவ்விஷயத்தில் ஒத்துழைப்பு தராமல் இருந்தாலும் கூட பணியாளர்கள் தாமே அவற்றை சுத்தம் செய்ய வேண்டும். இதுவே அவர்களது டியூட்டியாக இருக்கின்றது. எவ்வகையிலும் எவரிடமிருந்தும் தீய ஒழுக்கம் வெளிப்படுத்தப்படக்கூடாது என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். ஒருபோதும் பொறுமையை கடைபிடிப்பதை கைவிட்டுவிடக்கூடாது. இவ்வாறே பொதுவாக மாநாட்டு திடலை தூய்மையாக வைத்திருப்பதும் பணியாளர்களின் வேலையாகும். குழந்தைகள் சில சமயத்தில் கிளாஸ் டப்பா பேப்பர் ரேப்பர் போன்றவற்றை எரிந்து விடுகின்றனர். பெரியவர்களும் கூட சில சமயங்களில் இவ்வாறு எரிகின்றனர். ஆண்கள் பகுதியிலும் பெண்கள் பகுதியிலும் இவற்றை பார்க்கும் போது அவற்றை அங்கிருந்து உடனுக்குடன் அகற்றி அந்த இடத்தை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். இதனால் வைண்டப் பணிகளை செய்கின்றவர்களின் பணியும் எளிதாகிவிடும். ஏனென்றால் மாநாட்டு திடலில் உள்ள கூடாரங்களையும் பிற பொருள்களையும் தூக்குவது மட்டும் அவர்களது பணி அல்ல. மாறாக ஒவ்வொரு அசுத்தத்தை அகற்றுவதும் காகிதம் போன்றவற்றை அங்கிருந்து அகற்றுவதும் அந்த இடத்தை தூய்மையாக வைத்திருப்பதும் கூட அவர்களுக்கு அவசியமானதாக இருக்கின்றது. விருந்தினர்களுக்கு இதன் பக்கம் மீண்டும் மீண்டும் நிதானமாக கவனமூட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். டின் டப்பா போன்றவற்றை இங்கும் அங்கும் போடுவதற்கு பகரமாக அவற்றை டஸ்ட்பின்னில் போடுங்கள் என்று அவரிடம் கூற வேண்டும். மாநாட்டின் தர்பியத்துறையும் துடிப்புடன் செயல்பட வேண்டும். இது மாநாட்டிற்கு வருபவர்களுக்கு, மாநாட்டு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்பவர்களுக்கு, மாநாட்டின் முக்கியத்துவத்தை பற்றி கவனமூட்டுகின்ற துறையாகும். எனவே இவர்கள் மாநாட்டின் முக்கியத்துவத்தை அவர்களுக்கு எடுத்து கூற வேண்டும், கவனமூட்ட வேண்டும். இதற்காக தன்னை அர்ப்பணித்துள்ள பணியாளர் தன்னலம் பாராமல் இந்த பணியை செய்வது அவரது கடமையாக இருக்கின்றது. ஆனால் நான் ஏற்கனவே கூறியது போன்று பணியாளர்கள் இந்த உணர்வுடன் தான் பணியாற்றுகின்றனர். ஆனால் சில தவறான வழிமுறைகளையும் அவர்கள் காட்டிவிடுகின்றனர். அவர்கள் எப்போதும் நான் ஏற்கனவே கூறிய பெருமானான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த அறிவுரையை நினைவில் வைக்க வேண்டும். அதாவது எல்லா நிலையிலும் நல்லொழுக்கத்தை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். ஒவ்வொரு பணியாளரும் பொதுவாக எல்லா சமயங்களிலும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். இது பாதுகாப்பில் உள்ளவர்களது பணி மட்டுமல்ல, மாறாக ஒவ்வொரு துறையை சார்ந்த ஒவ்வொரு பணியாளரும் தத்தமது சுற்றுப்புறத்தில் தனது பார்வையை செலுத்துபவராக இருக்க வேண்டும். பணியாளர்கள் இதையும் நினைவில் வைக்க வேண்டும், மாநாடு முடிந்த பிறகு வைண்ட பணிகளை செய்கின்ற பணியாளர்கள் மட்டும் அங்கு இருக்கக்கூடாது. மாறாக எவருக்கு அங்கு டியூட்டி இருக்கிறதோ அப்படிப்பட்ட எல்லா பணியாளர்களும் மாநாட்டு திடலில் அப்போது இருக்க வேண்டும். ஒரு விருந்தாளி அங்கு இருக்கும் வரையில் அல்லது அவர் சார்ந்துள்ள துறையில் உள்ள உயர் அதிகாரி நீங்கள் இப்போது போகலாம் என்று அவர் செல்வதற்கான அனுமதியை அவருக்கு தரும் வரையில் அவர் அங்கு இருக்க வேண்டும். எல்லோரையும் விட முதலாவதாக பணியாளர்களும் பொதுவாக எல்லா ஜமாத் சகோதரர்களும் அல்லாஹ் அவர்களில் ஒவ்வொருவருக்கும் சிறந்த முறையில் தமது கடமையை நிறைவேற்றுவதற்கான நல்வாய்ப்பை வழங்குவதற்காக துவா செய்ய வேண்டும். மாநாட்டு திடலில் பணியில் இருக்கும் எல்லா பணியாளர்களையும் அல்லாஹ் எல்லா வகையிலும் பாதுகாப்பாக வைப்பானாக. சில நேரங்களில் மிகவும் கடினமான பணிகளை அவர்கள் செய்ய வேண்டியது வருகின்றது, காயம் ஏற்படுவதற்கான அபாயமும் அவர்களுக்கு இருக்கின்றது. அல்லாஹ் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பாக வைப்பானாக. அல்லாஹ் மாநாட்டை எல்லா வகையிலும் அருளுக்குரியதாகவும் வெற்றிகரமாகவும் நடக்கும்படி செய்வானாக. ஒவ்வொரு எதிரி மற்றும் தீய இயல்பை கொண்டவரின் தீங்கிலிருந்து அல்லாஹ் ஜமாத்தை எல்லா வகையிலும் பாதுகாப்பாக வைப்பானாக. ஆண்டு மாநாட்டிற்கு வருகின்ற ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் விருந்தினர்களுக்கு சிறந்த முறையிலும் தமது நல்லொழுக்கத்தை வெளிப்படுத்தி காட்டியவாறும் அவர்களுக்கு தொண்டு செய்வதற்கான நல்வாய்ப்பை அல்லாஹ் ஒவ்வொரு பணியாளருக்கும் வழங்குவானாக. தொண்டு செய்வதில் உயர்ந்த தரத்திலுள்ள பணியாளர்களுக்கு எந்த தரத்தை அவர்கள் அடைந்துள்ளனரோ அதைவிட உயர்ந்த தரத்தை ஒவ்வொரு முறையும் வெளிப்படுத்துபவர்களாக அவர்கள் இருப்பார்களாக. முன்னரை விட அதிகமாக தொண்டு செய்பவர்களாக அவர்கள் ஆக வேண்டும். இதில் எந்த குறைவும் வந்துவிடக்கூடாது. நமது ஒவ்வொரு அடியும் முன்னேறியே செல்ல வேண்டும். எல்லா இடத்திலும் இதுபோன்ற தொண்டு செய்யப்படும் போது அத்தகையோர் மீது அல்லாஹ் தனது அன்பின் பார்வையை செலுத்துகின்றான். அல்லாஹ் எல்லோருக்கும் இதற்கான நல்வாய்ப்பை வழங்குவானாக.
Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.